மனம் பொறிபுலன்களின் மூலமாக செயல்படுகிறது. பொறிபுலன்கள் மனம் எந்த விதத்தில் இழுத்து கொண்டு செல்லுமோ அந்த விதத்தில் செயல்படுகிறது. காமம் என்பது மனத்தினுடைய செயல், ஆசை என்பது மனத்தினுடைய செயல். அந்த ஆசைங்கிறது வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக வருகிறது. இந்த அனுபவம் ஆனந்தகரமானது, இந்த அனுபவம் சுகமாக இருக்கிறதுன்னு மனது அதனை பிரித்து பார்க்கிறது. ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை மனம் எப்படி உணர்கிறதோ அப்படி அது ஆனந்தம் அல்லது சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு அனுபவங்கள் அல்லது அதே அனுபவத்துக்கு மனம் ஆசைப்படுகிறது. அந்த ஆசைக்கு பேர் காமம்னு பேர். இது படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அனுபவித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பொறி புலன் மூலமாக இந்த மனத்திற்கு உள்ளே சென்று நம்ம படித்திருக்கலாம். இப்ப நம்ம சாதாரணமாக காமம் என்பதை உடற்காமம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சொல்லுகிறோம். எல்லாருக்கும் அனுபவித்தா இதை சொல்லுகிறார்கள் கிடையாது. இன்னொருவரை பார்க்கிறார்கள், ஒரு சினிமாவில் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த முதலறிவு காட்சிகள்லாம் சினிமாவில் வரும். சாஸ்திர பிரகாரம் அது வந்து செய்யவே கூடாது. 3 நாளைக்கு அப்புறமாகத்தான் கர்ப்பாதானம் என்று சொல்லும்படியாக மந்திரங்கள் மூலமாக அவர்கள் சேர வேண்டும் என்பதெல்லாம் விதி. இது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், அதுதான் ஆஹா பெரிய விஷயமாக சினிமாவில, இது ஒரு பெரிய கலாச்சாரமாக சினிமா கொண்டு வந்து விட்டது. இப்ப சினிமாவில இருந்து வந்திருக்கிறது, இவன் சினிமாவை பார்க்கிறான், இவன் மனசுக்குள்ள கற்பனைகளை வளர்த்து கொள்ளுகிறான். இதுதான் சுககரம், இதுதான் ஆனந்தகரம் என்று நினைத்துக் கொள்ளுகிறான். இந்த ஆனந்தம் அல்லது சுகம் என்பது இவன் நினைத்த மாதிரி இல்லாவிட்டால் இவனுக்கு அது துக்கத்தை தருகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. இந்த ஆசை என்பது எப்படி வருகிறதுனா இந்த சுழற்சி மூலமாகத்தான் வருகிறது. மன்மதன் அப்படிங்கிறவனுக்கு அதுதான், இந்த அவன் வைத்திருக்கக்கூடிய பஞ்ச பானங்கள் வேறொன்றும் கிடையாது, நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள். பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக மன்மதன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சக்தியானது வருகிறது, மனத்தினுடைய சக்தி வருகிறது. மனத்திலே இருந்து தோன்றியவன் அப்படின்னு அதனால்தான் அவனை மனசிஜன் சித்தஜன் அப்படின்லாம் சொல்லுகிறோம். மனத்திலே இருந்து வரக்கூடிய ஆசைக்கு பேரு, ஐம்புலங்களின் மூலமாக செயல்படக்கூடிய ஆசைக்கு பேரு மன்மதன். அப்படின்னா ரதின்னா என்ன? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நான் ஒரு வீட்டை பார்த்தேன், நல்ல தோட்டம், அழகான நிறம், 2 மாடி வீடு, சுகமா இருக்கும்னு மனசு நினைச்சது, ஆசைப்பட்டது, அதுல ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த வீட்டுல வேற ஏதாவது கலர் மாறினா, இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு, அதான் முக்கியமான விஷயமே. இது என் வீடு கிடையாது, இன்னொருத்தருடைய வீடு. ஓ பார், எவ்வளவு நல்லா இருக்கு இந்த வீட்டுல, இந்த கலர் நடிச்சா நல்லா இருக்குமோ, அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சு, ஐயோ என்ன பிரச்சனை, என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஏதோ சாக்கடை அடைச்சுக்கிட்டுதான், அடேடே அப்படியா, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இந்த வீடு இப்படி இருக்கணும். அதாவது ஒரு பொருளில ஏற்படும் பொழுது அந்த பொருள் மீது வரக்கூடிய ஈடுபாடு இருக்கிறதே, அதுக்கு பேரு ரத்தின்னு பேர். அது கடக்கிற வரைக்கும் இந்த ரத்தியானது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பொருளை அடைகின்றவரை, ஆசையை அனுபவிக்கின்றவரை இந்த ஈடுபாடு இருக்கும். இப்ப ஆசைங்கிறது போயிடுச்சு, பொருளுங்கிறது பொருளே இல்லை, அந்த பொருளே இல்லை. ஆனா ஈடுபாடு இருக்கலாம், அந்த பொருள் இல்லைன்னா இன்னொரு ஈடுபாடு இருக்கலாம். இப்போ ஆசையே போயிட்டுது, ஆசையே போயிட்டுது, எனக்கு அந்த வீடு எனக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது போ, எம்எல்ஏ வீடுங்க, எம்எல்ஏ வீட்டை போய் நான் ஆசைப்பட முடியுமா? அப்புறம் எனக்கு வீடே இருக்க முடியாம பண்ணிட்டு வர, சரி அது விட்டாச்சு. ஆனா அதே மாதிரி வீடு எனக்கு வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா? மனத்துல ஒரு விதமான அந்த நெருக்கம், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா, மானசீகமான ஒரு தொடர்பு, அதுக்கு பேரு ரத்தின்னு பேரு. இங்க ஆசை அழிந்து விட்டாலும் கூட நம்முடைய மனத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த மானசீகமான தொடர்பு அழியவில்லை, அதனால தான் ரத்தி அழியவில்லை. மனது நினைத்தது ஒரு கொடுஞ்செயலை நினைத்தது, இறைவன் மீது அந்த ஞானத்தை அடைய முடியாதபடி நம்மை மயக்குவதற்காக இந்த மனமானது நினைத்தது, இந்த பொருள்கள் மீது ஒரு ஈடுபாடு வந்தது. இப்ப பொருள் அழிந்தது, இந்த பஞ்ச புலன்களும் வயசாயிச்சு, அந்த பஞ்சேந்திரியங்களும் தளர்ந்து விடும், கிட்டத்தட்ட இறப்பு நிலைதான். காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, வாயில ஒன்னும் டேஸ்ட் தெரியாது, தொட்டாலும் அடிச்சு போட்டாலும் தெரியாது. இப்ப அப்படி இருக்கிறது, அந்த வயசு வந்தாச்சுன்னு சொன்னா, ஆனா ஈடுபாடு போகாம இருக்குமோ? மீச நிறைச்சாலும் ஆசை நிறைக்காது, அந்த அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி போவதில்லை. அந்த ஈடுபாடுங்கிற ரத்தி இங்கே இருக்கிறாள். மன்மதர் அழிந்துபட்டான். இப்ப இன்னொரு விஷயம் உண்டு. பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக சிவபெருமான் செல்லுகிறார். எப்ப போனார்? யோகியாக இருந்த பிறகு செல்லுகிறார். இன்னொரு விஷயமும் உண்டு, மன்மதன் அழிந்த பிறகு செல்லுகிறார். திருமணம் எதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது ராமாயணத்துல அழகான ஸ்லோகம், சகதர்ம சரீதவா இயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவா பிரதீச்சசை நாம் பத்ரம் தே பாணிம் கிருஹ்ணீஷ்வ பாணினா. இது பலவிதமான கல்யாணங்கள்ல, பல கல்யாணங்கள்லயும் இதை சொல்லுவார்கள். எல்லாத்திலையும் சொல்லலைன்னா கூட இதை சொல்லுவார்கள். இந்த சீதையானவை எம் சீதா மம சுதா, என் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எம்னு கிடையாது, மம சுதா சக தர்ம சரீதவா, உன்னுடைய தர்மத்திலே சேர்ந்து நடத்துவதற்காக. இல்லறம்ங்கிறது எதுக்காக? இல்லறம் என்பது அறம், வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்துக்காக ஒரு திருமணம்ங்கிறது வைத்தார்கள். இப்போ அதனுடைய நோக்கம் மாறிவிட்ட காரணத்தினாலே அதனுடைய பயனும் மாறிவிடுகின்றது. இதுதான் முக்கியமான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நோக்கம் சரியாக இருந்தால் பலனும் சரியாக இருக்கும். இப்ப நம்முடைய திருமணம்ங்கிற நோக்கமே மாறுகிறது. அது காமத்தினுடைய அடிப்படையிலே எழுவது கிடையாது, அது கருத்தினுடைய அடிப்படையிலே, தர்மத்தினுடைய அடிப்படையிலே ஏற்படுத்தப்படுவது திருமணம். அதனால தான் அதுக்கு மனம் அப்படின்னு சொன்னாங்க. மனம்னா என்ன? வாசனை. இந்த வாசனைங்கிறது இப்ப வர்றதில்லை, பல பிறப்புகளாக இது தொடரக்கூடியது, இப்பொழுது வரக்கூடியது. அது மட்டும் கிடையாது, கிரகஸ்த ஆசிரமம், கிரகஸ்தன் இல்லறம், வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய அறம் தர்மம் இது. அதனாலதான் இங்கே காமத்துக்கு வேலை கிடையாதுங்கிறதுனாலதான் காமத்தை அழித்து விட்டு, காமனை அழித்து விட்டு யோகியாக இருந்தவர் அங்கே போகி என்று சொல்லும்படியாக பார்வதியை மனம் செய்து கொள்வதற்காக செல்கிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. இன்னொரு விஷயமும் உண்டு. இங்கே யோகியாக இருந்த சிவபெருமான் அவர்களுக்கு தான் இருந்ததை இருந்தபடி சொல்லாமற் சொல்லி விளங்க வைத்தாராம். வேற ஒன்றும் கிடையாது. அனுபவம்ங்கிறது ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. நமக்கெல்லாம் அப்படித்தான் ஆகும். எப்போ ஆசைங்கிற விலங்கு, நிகழம்னா விலங்குன்னு அர்த்தம், அந்த விலங்கு பொடி பொடியாக போன பொழுது பின் பேசா அனுபூதி பிறந்தது. அந்த அனுபவம் அப்பதான் பிறக்கும். ஆனா இங்கே அனுபவத்தை சொல்லி கொடுத்தார், கதை கொஞ்சம் மாறி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லி கொடுத்தார். இதே நம்ம அருணகிரிநாதருடைய பார்க்கலாமே, எப்பவருக்கு அனுபவம் வந்தது? இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். அங்கே கோபுரத்து இளையனாராக வந்து அவரை தடுத்து சாகனம்னு போனவரை, தற்கொலை பண்ணிக்க போன அருணகிரி பெருமானை தடுத்து ஆட்கொண்டு யோகமாக அவரை, போகியாக இருந்தவரை யோகியாக மாற்றினான். உலக பற்றிலேயே சுற்றி கடந்தவரை மாற்றினான். அனுபவம் கிடைச்சதா இல்லையா? அதுக்கப்புறம் தானே ஆசா நிகழம் தூடாயினம், ஆகா இப்பேற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு முருங்கி போச்ச. இதுல ஒரு அருமையான விஷயம் உண்டு. இருட்டு போகணும், இருட்டு போகணும்னா 100 வருஷத்து ஒரு குகையில 100 வருஷமா இருட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும்? ஓட்டணும். 100 வருஷத்து இருட்டு சார், 50 வருஷமாவது வெளிச்சம் போட்டாதான் ஓடணும். உண்ட ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாலே அது ஓடி போயிடும். 100 வருஷம் இருட்டா இருந்தானே, 1000 வருஷம் இருட்டா இருந்தானே, எப்ப ஓடுகிறது? வெளிச்சம் வரும் பொழுது. எப்ப வெளிச்சம் வருகிறது? இருட்டு ஓடும் பொழுது. ரெண்டு ஒரே விஷயம் தான். இருட்டு போகிறது, சூரியனுடைய கிரணங்கள் வருகின்றன, வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வந்தது, இருட்டு போச்சு. எது முன் எது பின்? அது வருகின்றது, இது போகின்றது. ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இங்கே இவர்களுக்கு, 4 பேர்களுக்கும் நன்றாக அறமுறைத்தான் இறைவன். கல்லானின் கீழ் இருந்து அறமுறைக்கின்றான். அப்படி அறமுறைத்த எம்பெருமான் இங்கே மன்மதனையும் தகனம் செய்தான். இப்ப இன்னொரு கருத்தும் பார்க்கணும். இன்னைக்கு முக்கியமா கருத்தாகவே போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மன்மதன் அழிந்துபட்டானா? சைவ சித்தாந்தத்துல அழிவுங்கிறது ஒரு பொருளுக்கு கிடையாது. இல்லாத ஒரு பொருள் வராது, இருக்கிற பொருள் அழியாது. 3 விதமான தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்துல இருக்கும். பதி, பசு, பாசம், இது அனாதி, இது என்றைக்குமே அழியாது. பதி என்கின்ற இறைவனுக்கு அழிவே கிடையாது, பசுன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. இது வேற அது வேற, இது அத்வைதம் கிடையாது, நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். கந்த புராணத்துல கச்சியப்ப முனிவர் சைவ சித்தாந்தத்தையே பிழிந்து வைத்திருக்கிறார். சைவ சித்தாந்தத்தை கதையா பார்க்கணும்னு சொன்னா கச்சியப்பருடைய கந்த புராணம் தான் முக்கியமான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். என்றைக்குமே அழியாத ஒரு பொருள் அது. இறைவன் அழியாதவன், அவனை போலவே ஜீவாத்மாக்களும் தனியாக இருக்கப்பட்டவை, அழியாதவை. முக்கியமான விஷயம் தான். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்ட, இந்த ஜீவாத்மாவை பிணித்து பிரித்து வைக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை மூன்றும் அழியாதவை. மனங்கள் அழியாதவை, இந்த மூன்றுமே அழியாது. இறைவன் இந்த இவற்றை பிரிப்பதற்காக, மலங்களை பிரித்து எடுப்பதற்காக, எப்படி தங்கத்துல நெருப்புல போட்டு தட்டுகிறோமோ அது மாதிரி தனு கரண போக புவனங்கள் என்று சொல்லும்படியாக நாளை கொடுக்கிறான். இந்த உடம்பு, அதுல இருக்கக்கூடிய கருவி கரணங்கள், இந்த உலகம், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் என்று சொல்லும்படியாக இந்த நான்கையும் கொடுக்கிறான். நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பாட்டைத்தான் சாப்பிடுறோம், அங்க இருக்கக்கூடிய தட்டையா சாப்பிடுறோம், தட்டுன்னு சொல்றதில்லை. செட்டி நாட்டு பக்கத்துல எல்லாம் நகரத்தார் பெருமக்கள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வட்டில சாப்பிடுவாங்க, தட்டுன்னு சொல்றதில்ல. தட்டுங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு, தட்டுப்பாடுன்னு அர்த்தம். அப்படி சொல்றதே கிடையாது, தட்டுப்பாடும் கூட அவங்கரமான வார்த்தை, அது சொல்லக்கூடாதான். வட்டில சாப்பிடு, அம்பிகாவதி பாண்டதான் ஒரு பாட்டு, வட்டில் சுமந்து மாதிரிங்க செய்ய கொட்டி கிளங்கோ கிளங்கன்று கூவுவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி, வட்டில் அப்படிங்கிறது பிளேட்டு, பிளேட்டையா சாப்பிடுறோம், சாப்பாட்டை தான் சாப்பிடுறோம். தனுக்கரண போக புவனங்கள் பிளேட்டு மாதிரி, அவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. அதை அனுபவிப்பது கிடையாது. அனுபவிப்பது எது? இது தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது ஜீவாத்மா. இது ஆனந்தம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கின்றது, அந்த கருவி கரணங்கள் மூலமாக நினைத்து அனுபவிப்பதாக மாயையிலே இருக்கிறது. இதுல இன்னொரு சிறப்பானது உண்டு. இந்த வட்டில்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, நகர்த்தார் பெருமக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, வட்டில்ங்கிறது மட்டும் இல்லை, வட்டில சாப்பிடு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அசலை சாப்பிடாத, வட்டியில மட்டும் சாப்பிடு, அசல் அப்படியே தான் இருக்கணும், வட்டியத்தான் சாப்பிடணும். இது வந்து ஒரு பெரிய நிதி கொள்கை, ரொம்ப அருமையான விஷயம். அதாவது ஒரு அசட்டை இன்னொரு அசட்டா மாத்தணும்னா அதுல இருந்து வரக்கூடிய விளைவை கொண்டு பண்ணணும், அதை அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திடக்கூடாது. இது ஒரு விதமான நல்ல தத்துவம் அந்த இடத்துல உண்டு. ஆக இந்த தனுக்கரண போக விவரங்கள் இந்த பிளேட்டு மாதிரி, அதை அனுபவிப்பதற்காக கொடுக்கிறான் இறைவன். இந்த பசுவானது இந்த பாசத்தின் பார்ப்பட்டு அனுபவிப்பதாக நினைத்து இறைவனிடத்திலே இருந்து பிரிந்திருக்கிறது. என்றைக்குமே இவையெல்லாம் அழியாதவை, இவை அழியாதவை, எந்த பொருளுக்கும் அழிவு கிடையாது. நீங்க எந்த உதாரணம் வேணாலும் எடுத்துங்க, என்னாகும், ஒரு பெரிய குடம் இருக்கிறது, குடம் மண்ணிலே இருந்து செய்யப்பட்டது, குடம் உடைந்தது, குடம் எங்கே போச்சு, மண்ணுக்குள்ள திரும்பி போச்சு, மண்ணிலே இருந்து குடம் வந்தது, குடம் மண்ணாச்சு. இப்போ ஒரு தங்க நகை வந்தது, எங்க இருந்து வந்தது, தங்கத்துல இருந்து வந்தது, தங்கம் எங்க இருந்து வந்தது, மண்ணில இருந்து வந்தது. நகையானது அழிக்கப்படுகிறது, எங்க போகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது. இந்த உடம்பு வருகிறது, எங்க இருந்து வருகிறது, மண்ணுக்குள்ளே போகிறது, மீண்டும் அப்படியே சுற்றி சுற்றி வருகின்றது. இது ஒரு பெரிய சுழற்சி. இல்லாத பொருள் வரவே வராது, இருக்கிற பொருளுக்கு அழிவே கிடையாது, மாற்றம் உண்டு. இங்க மன்மதனுக்கு மாற்றம் ஏற்பட்டது. இங்க இன்னொரு ஒரு அருமையான விஷயத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அம்பிகையினுடைய லலிதோபாக்கியம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கும். அம்பிகையினுடைய அம்பிகை லலிதையாக லலிதாத் மகா திரிபுர சுந்தரியாக வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மன்மத தகனத்திலே இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த சாம்பல் தான் பண்டாசுரனாக மாறும். அந்த பண்டாசுரனை அழிப்பதற்காகத்தான் லலிதாம்பிகையாக எம்பெருமாட்டி வருகிறாள்ங்கிறது அங்கே சாஸ்திரர்களுடைய பூரணமாக செல்லும். இதுக்கு அழிவே கிடையாது. அழிவு இல்லாத காரணத்தினாலேதான் இந்த மன்மதனை அனங்கனாக உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம், இவனை மாற்றி அப்படி மறைச்சு கீழே வச்சிருந்த திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டார், அவ்வளவுதான். அவன் உருவத்தோடு இருப்பதாக காணப்பட்டால் இப்ப உருவம் இல்லாம அனங்கனாக அவனை மாற்றினார், அவனை மாற்றி இருக்கிறார். இந்த கந்த புராணத்துல பலவிதமான விஷயங்கள் வரும். தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன் அவனை கொன்னுட்டாங்கன்னே கிடையாது, அவர்கள் இறக்கவில்லை, அழிக்கப்படவில்லை, மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்து. அதே போல தான் இங்க மனத்திலே இருக்கக்கூடிய அபாவை அழிக்க முடியாது, எனக்கு இருக்கக்கூடிய ஆசையை மனம் செயல்படுவதை அழிக்க முடியாது, அவற்றை மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும்? இதுக்கும் ஒரு சூத்திரத்தை நம்ம வைத்திருக்கிறார்கள். பூஜை செய்கிறோம், சிவலிங்கம் அருமையான சிவலிங்கம், அழகா இப்பதான் எவ்வளவோ வருகிறது, ஜேடுல சிவலிங்கம், ஸ்பட்டிகத்துல சிவலிங்கம், எத்தனையோ மாக்கல்ல சிவலிங்கம், சிவலிங்கம் இருக்கிறது. நம்முடைய கண் அந்த ஸ்பட்டிக லிங்கத்தையே பார்த்து கொண்டிருக்க, பால் விழுந்தா அப்படியே ஸ்பட்டிக லிங்கம் பாலா இருக்கும். அப்படி சந்தனத்தை கரைச்சு அபிஷேகம் பண்ணா சந்தனமா போகும். கொஞ்சம் குங்கும அந்த கட்டையோ அல்லது செஞ்சந்தனமோ அல்லது குங்கும அபிஷேகமோ அல்லது மஞ்சளோ அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த நிறத்துக்கு அப்படியே மாறும். ஒரு புஷ்பத்தை வச்சா செவப்பான ஜபாகுஷ்மம்னு சொல்லக்கூடிய செம்பருத்தியை வைக்கும் பொழுது சகஜவேன்னு இது மாறும். அந்த வர்ண ஜாலமா இருக்கும் இந்த சிவலிங்கம் ஸ்பட்டிகலிங்கம், அப்படியே வர்ண ஜாலம் டாலடிக்கும். இருந்துட்டு போகட்டும், கண் அங்கே இருக்கும். என்ன செய்கிறோம்? இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அப்படியே அபிஷேகம் ஊற்றி கொண்டே இருக்கும் பொழுது அந்த பால் நிறத்துல மாற, அந்த மஞ்சள் நிறத்துல மாற, செம்பஞ்சு குழம்பாக மாற கண் அங்கே இருக்கும். வாயானது இறைவனை நோக்கி ஸ்தோத்திரங்களிலேயே இருக்கும். நம்முடைய காதானது இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கொண்டு மணியினுடைய ஒலியிலேயே இருக்கும். மூக்கானது இதிலே இருந்து வரக்கூடிய மலர்களினுடைய மனத்தையும் சந்தனத்தினுடைய மனத்தையும் ஊதுபத்தினுடைய மனத்தையும் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப உடம்பானது அங்கே பூஜையை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப எந்த பொறிப்புலன்களின் மூலமாக மனது செயல்படுகிறதோ, எதுக்கு காரணமா, ஆசைக்கு காரணமா இருக்கோ, அது இப்ப எப்படி ஆகி இருக்கிறதுனா, சிவ பூஜை என்று சொல்லும்படியாக இந்த கருவி கரணங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆசையை மனத்தை என்னைக்குமே அழிக்க முடியாத இந்த ஆசைகளை நாம் மாற்றுகிறோம். இது எனக்காக கிடையாது, இந்த ஆசையை நான் என்ன செய்கின்றேன், இறைவனுக்கானதுன்னு மாற்றி கொடுக்கிறேன் இல்லையா. அழியாத ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை இன்னொரு ஆக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்க பூஜையினுடைய முக்கியமான நோக்கம். நம்ம பூஜை பண்றது எதுக்கோ இல்லை, எனக்கு காசு கொடு, பணம் கொடு, பங்களா கொடு, அதெல்லாம் கிடையாது. இந்த மனதானது ஐம்புலன்களின் மூலமாக அங்கே போய் ஒன்றுபட்டு விட வேண்டும். ஒன்றுபடும் பொழுது இறைநிலை சித்திக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சண்டேஸ்வர நாயனார் மணலிலே லிங்கம் பிடித்து கொடம் கொடமா பால் எடுத்து அபிஷேகம் செய்கிறார். மண்ணில பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா? அது ஆத்து மணல்ல பண்ணக்கூடிய லிங்கம் நிக்குமா? நின்னது மண்ணியாற்றங்கரையிலே திருச்சேங்கலூரிலே. நம்ம பின்னாடி கந்தபுராணத்துல அந்த விஷயத்தையும் அந்த குமாரபுரியனுடைய தன்னையையும் பார்க்க போகிறோம். முதல்ல முருகப்பெருமான் பூஜை பண்ண இடத்துல சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்கிறார். யக்ஷதத்தன் என்று சொல்லும்படியாக இவருடைய தந்தையார் வந்து விசாரசர்மராக இருந்த சண்டேஸ்வர நாயனார் பூஜை செய்யும் பொழுது பால் குடத்தை எட்டி உதைத்தானா, அவர் அடி அடினு அடிக்கிறான், உடம்புல படவே இல்லையே, மனசெல்லாம் சிவபூஜையில இருந்தது. பால் குடத்தை எட்டி உதைத்தானா யாருன்னு தெரியல. பாதகமே சோறு பற்றியவா தோணோக்கம் என்று சாதியினும் வேதியன் தாதவனை என்று சொல்லும்படியாக மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்வார் ரெண்டு இடத்துல. அப்படி அந்த சண்டேஸ்வர நாயனார் தன்னுடைய தந்தை என்றும் பார்க்கவில்லை, இவனை கொன்றால் பிரம்மகத்தி வரும்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. இருந்த கோலை எடுத்து அடித்தார், மகிழ்வானது கால் துண்டானது கீழே விழுந்தான், அவன் இறந்தான், இக்ஷதத்தன் இறக்குந்தான். இப்ப பார்க்கணும், மனமானது அங்கே ஒன்றுபடுகின்றது. அப்பா அடிச்சது தெரியாது, அப்பா உதச்சது தெரியாது, அப்பா திட்டியது தெரியாது, ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், சிவபெருமானுக்கு அங்கே ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று சொல்லும்படியாக அஞ்சிலே ஒன்றாக பாலை கொண்டு அவர் பொழிந்து பூஜை செய்தார், அதுதான் தெரியும். இந்த மனமானது மாற்ற முடியாமல் இருக்கிறது, அந்த மனத்தை கொண்டு இறைவனை அடையக்கூடிய வழியாக செலுத்துகிறோம். இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம், மலபரிபாகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், சைவ சித்தாந்தத்துல அது மாதிரி மாற்றுகிறோம், மாற்றி நம்மை உயர்த்தி கொள்ளுகிறோம். எந்த ஒன்று நம்மை கீழே தள்ளுமோ அந்த ஒன்றையே தெப்பமாக பிடித்து கொண்டு நாம் மேலே செல்ல போகிறோம். அதுதான் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய தத்துவங்கள். நம்ம இருக்கக்கூடிய ஏராளமான தத்துவங்களை பொதிந்து வைத்து கந்தபுராணமானது இங்கே சொல்லுகிறது. நாமும் அடுத்தது கதையை தொடர்ந்து கொண்டு மிச்சம் இருக்கக்கூடிய தத்துவங்களையும் அங்கே பார்க்க போகிறோம்.